ஹலோ ஆரோக்கியா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம்.
எனது பெயர் ஜோதிகா. நான் ஜவ்வாது மலையில் உள்ள தம்ரெடி கிராமத்திலிருந்து பேசுகிறேன். அதாவது இந்த மாதம் ஒரு உலக இருதய தினத்தை முன்னிட்டு இதயத்தில் ஏற்படும் பாதிப்புகள், அதை வந்து எவ்வாறு தடுக்கலாம், இதயத்தின் முக்கியத்துவம் பற்றி டாக்டருடன் ஒரு ஆலோசனை. வணக்கம் டாக்டர். கரு உருவாகும் போது வந்து முதல்ல உருவாகக்கூடிய உறுப்பு வந்து இதயம் என்று சொல்றாங்க, அது உண்மைதானா டாக்டர்?
வணக்கம், நான் டாக்டர் சிங்காரலம் பேசுறேம்மா. நீங்க சொன்ன மாதிரிதான், நம்ம கருவில முதல்ல உருவாகிற உறுப்பு இருதயம் தான். இதய துடிப்பு நம்ம ஸ்கேன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். 5-6 வாரத்துல இந்த ஸ்கேன் மூலமா தெரிஞ்சுக்கிறனால நம்ம கரு உயிரோட இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
சமீப காலமாக கருவில இருக்கும் குழந்தையின் இதயத்துல வந்து ஓட்டை உள்ளது என்று சொல்கிறார்கள் டாக்டர், அது வந்து உண்மைதானா? அது எதனால வருகிறது டாக்டர், கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
கருவில் இருக்க இதயத்துல எப்பயுமே ஓட்டை இருக்குதாம செய்யும். அது நார்மல் தான், அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா பிறக்கும் போது அந்த ஓட்டை தன்னால அடைஞ்சிரும். அப்படி தன்னால அடையல அப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறம் சில ஸ்கேன்கள் இருக்கு, அது மூலியமா நம்ம ஓட்டை இருக்கா இல்ல அடைஞ்சிருச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆபரேஷனோ இல்ல மெடிசனோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்தா நார்மல் ஆயிடுவாங்கம்மா.
அவ்வாறு கருவில் இருக்கும் குழந்தையின் இதயத்துல வந்து ஓட்டை இருந்தா அதை வந்து சரி செய்ய முடியுமா, கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
கண்டிப்பாமா, இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதனால மேக்சிமம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை குழந்தையோட கருவில் இருக்கும்போது நம்ம என்னென்ன அனாமலின்னு சொல்லுவோம், என்னென்ன குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். பிறந்ததுக்கு அப்புறமும் அதை நம்மளால சரி செஞ்சுக்க முடியும்.
இதய பாதிப்பை ஏற்படுத்திக்கிறீங்களா டாக்டர், அது குறிப்பிட்ட ஏஜ்ல இருக்கிறவங்களை மட்டும் பாதிக்குமா இல்லை எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களையும் பாதிக்குமா டாக்டர்?
இதய பிரச்சனை குறிப்பிட்ட வயதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய சிறு வயதினருக்கே இதய பிரச்சனை வருது, ஏன்னா வாழ்க்கை முறை மாற்றத்தினால அது அதிகமாக பரவ ஆரம்பிக்குது. இது நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நம்மளுக்கு ஏற்ற சாப்பாடும் நம்மளுக்கு ஏற்ற எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், உடற்பயிற்சி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதய நோய் வராமல் கொஞ்சம் தடுக்க முடியும்.
இதய வலி வந்து எதனால ஏற்படுகிறதுங்க டாக்டர்? இதய வலி வந்தவொடனே முதல்ல என்ன செய்ய வேணும் அது கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
இருதய வலி வருது அப்படின்னா நம்ம முதல்ல அது இருதய வலியான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம பதட்டப்படாம பொறுமையா பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு போய் முதல் இசிஜி எடுத்து அது இருதய வலியான்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்பவுமே இருதய வலி இல்ல நெஞ்சில வலி வருதுன்னா இருதய வலியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெஞ்சு வலி கேஸ்னால கூட வரலாம். சோ நம்ம முதல்ல எதனால வலி வருதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும், சரிங்களா? அப்புறம் இதய வலி அப்படி நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா பதட்டப்படாமல் பொறுமையாக போய் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க, முதலுதவி பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்க டாக்டரை பார்த்து.
இப்போ இதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் உடலில் வந்து மற்ற உறுப்புகளையும் வந்து பாதிக்குமா? அப்படி பாதிக்கும்னா முதல்ல எந்த உறுப்பை டாக்டர் பாதிக்கும்?
இதய நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்ற உறுப்புகளும் பாதிப்பு அடையும், ஏன்னா அதுக்கான ரத்த ஊட்டம் இல்லாதனால தான். முதல்ல இதயம் பாதிச்சுன்னா அடுத்தது நுரையீரல்லாம் பாதிக்கும்.
இதயத்தில் வந்து வேறு என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுகிறது டாக்டர்?
இதயத்துல பல விதமான நோய்கள் இருக்கு, ஆனா அதுல பொதுவா பார்க்க போனா மாரடைப்பு தான் அதிகமா இப்ப சின்ன வயசு பசங்களுக்கு கூட வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நம்ம வாழ்வியல் முறை மாற்றம் தான் முக்கியமான ஒண்ணு. அதுல
இப்போது ஒருத்தருக்கு இதயத்துல பாதிப்பு இருக்குது என்றால் அதை வந்து மாத்திரையின் மூலம் சரி செய்ய முடியுமா டாக்டர்? அவ்வாறு சரி செய்ய முடியும்னா அதை வந்து எவ்வளவு நாள்ல டாக்டர் சரி செய்ய முடியும்?
இதய நோய்க்கு இப்ப ஆபரேஷனும் இருக்கு மாத்திரையும் இருக்கு. ஆபரேஷன் எதுக்கு பண்றோம் அப்படின்னா இதய நோய் வந்துருச்சு அடைப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த அடைப்பை கொஞ்சம் சரி பண்றதுக்காக ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆபரேஷன் பண்ணாலும் பின்னாடி அந்த அடைப்புனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்காக நம்ம தினமும் வந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாத்திரை சாப்பிட்றனால பெரிய ஆபத்துகள் எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா அந்த மாத்திரை சாப்பிடும் போது நம்ம திருப்பியும் இருதய நோய் வராம தடுக்க முடியும், பாதுகாத்துக்க முடியும். நம்மளால மாத்திரை மூலமா முழுசா குணப்படுத்த முடியாது, பட் என்னன்னா திருப்பி வராம நம்மள பாதுகாத்துக்க முடியும்.
அப்புறம் நம்ம வந்து எந்த வகையான உணவுகளை அதிகம் எடுத்துக்கொண்டால் நமது இதயம் பாதிப்பு ஏற்படும் டாக்டர்?
அதிகமா கொழுப்பு சத்து உடைய உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதற்கு ஏத்த மாதிரி நம்ம உணவு பழக்கத்தை மாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இதய நோயை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்.
நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வந்து நம்ம என்ன வகையான உணவுகள், பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் டாக்டர்?
நம்ம இதய பத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல கொழுப்பு சத்து இல்லாத பொருட்கள் அதிகமா எடுத்துக்கலாம். நம்ம டெய்லி உணவு சாப்பிடுற சாப்பாட்டுல அதிக கொழுப்பு சத்து இல்லாம எண்ணெய் கம்மியா எடுத்துக்கிற மாதிரி இருந்தா நல்லது. முக்கியமா பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புக்கும் நல்லது, அதே சமயம் கொழுப்பு சத்து அதிகமாகாம பாத்துக்கவும் செய்யும்.
அவ்வாறு உணவுகளை எடுத்துக்கொண்டால் இதய பாதிப்பு வராமல் தடுக்க முடியுமா டாக்டர்?
உணவு முறையில நம்ம என்னதான் கட்டுப்பாடா இருந்தாலும் மனநோயான ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் அதிகம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருதய நோய் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ பார்க்க போனால் நம்ம சாப்பிட்ற முறைகளோட மன அழுத்தத்தினால தான் அதிக பேருக்கு இருதய நோய் வரதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ முதல்ல மனநோயான மன அழுத்தத்தை நம்ம கம்மி பண்ண ஆரம்பித்தாலும் இருதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் சொல்லிதான் டாக்டர் எனக்கு தெரியும், அதனால் ரொம்ப நன்றிங்க டாக்டர். நேயர்களே, இது குறித்த மேலும் கேள்விகளுக்கு என் மூன்றை அழைத்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.